ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 16, தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள், பதம் 1-3, பாகம் 3. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஸ்ரீபகவானுவாச்சம் அபயம் சத்வசம் சுத்தி ஞானயோகா விசிஷ்டகம் தானம் தமஸ்யயஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாய தபோர்ஜவம் அஹிம்சா சத்யம் அக்ரோத த்யாக சாந்திரபீஷுணாம் தயா பூதேஷு அலப்த்வம் மார்த்தவம் கிருஷி அச்சல்பலம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ராச பக்திவிதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அச்சமின்மை தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம் சுயக்கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அகிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மனம் உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள். பரதனின் மைந்தனே தெய்வீக இயல்புடைய உத்தமமான மனிதரை சார்ந்தவை. ஓம ஜானதி மிராந்தஸ்ய ஜானஞ்சன சலாகய சக்ஷரன்மிலேதம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 16, பதம் 1-3, பாகம் 3 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் மிக மிக அற்புதமான கருத்துக்களை குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், தெய்வீக நிலையில் உள்ள மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், அதாவது ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, பகவத்கீதையை படிக்காத மனிதர்கள் பகவத்கீதையை நிந்தனம் செய்கின்றனர். பகவத்கீதையில் என்னங்க இருக்குது அப்படின்ட்டு, என்ன இல்லை அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம கேட்கணும். அனைத்தும் இருக்கிறது. பகவான் எப்படி அற்புதமாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி அற்புதமாக குறிப்பிடுகின்றார். ஆனால் வந்து மூடர்களும் அஞ்ஞானவாதிகளும் பகவத்கீதையை தொடாத மனிதர்களும் பகவத்கீதையில் என்ன இருக்கின்றது என்று ஏளனம் செய்கின்றார்கள். பகவானிங்கே அற்புதமாக குறிப்பிடுகின்றார். நம்ம 2 தினங்களாக சில கருத்துக்களை பார்த்தோம். அச்சமின்மைனா என்ன, நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து தானம் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். வர்ணாசிரம தர்மத்தில் 4 விதமான ஆசிரமம், 4 விதமான வர்ணங்கள் இருக்கின்றன. அந்த ஆசிரமத்தில் பிரம்மச்சாரி ஆசிரமம், அதுக்கப்புறம் கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசி அப்படின்ட்டு 4 விதமான ஆசிரமம் இருக்கின்றன. அதில் பிரம்மச்சாரி பார்த்தோம் அப்படின்னா, அவர் குருக்குள்ளே தான் எப்பவும் படிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட பணம் இருக்காது, அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து தானம் கொடுக்க இயலாது. அதுக்கப்புறம் வந்து வானப்பிரஸ்தம் அப்படின்னா 50 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும், வானப்பிரஸ்தம் என்று அழைக்கப்படுகிறது. எங்கேயே வெளியே செல்ல வேண்டும் அப்படின்னா, வீட்டில் தங்கியிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து பக்தியை பிரச்சாரம் செய்வதற்கு அவங்க வந்து வெளியில் செல்ல வேண்டும். அதுக்கப்புறம் 75 வயது ஆயிடுச்சு அப்படின்னா, வந்து மனைவியை வந்து கணவன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு, அதுக்கப்புறம் கணவன் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, சன்னியாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வந்து சாஸ்திரங்களினுடைய விதி. ஆனால் இந்த கலியுகத்தில் நம்ம வந்து அந்த மாதிரி நிலைமையில் இல்லை. இருந்த பொழுதுல வந்து தானம் அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, வானப்பிரஸ்தர்களாலேயும் வந்து கணவனும் மனைவியும் வந்து வெளியில் தங்கியிருப்பாங்க, அப்போ அவங்கள சம்பாதிக்க மாட்டாங்க, அப்போ அவங்களால வந்து தானம் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சன்னியாசியாலேயும் தானம் கொடுக்க இயலாது. அப்போ யாரால தானம் கொடுக்க இயலும் அப்படின்னா, வந்து கிரகஸ்தர்கள் அப்படின்னா நம்மளை போல மனிதர்கள், குடும்பத்துடன் வசிக்கின்ற மனிதர்கள், வேலை செய்யக்கூடிய மனிதர்கள், சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களால் தான் வந்து தானம் செய்ய இயலும். அதுபோன்று தானத்திலே பலவிதமான தானங்கள் இருக்கின்றன. அப்படி செய்யக்கூடிய தானங்கள் வந்து உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னா வந்து முறையாக சம்பாதித்திருக்க வேண்டும், அதுக்கப்புறம் தானம் கொடுக்க வேண்டும். ஒருத்தர்கிட்ட போயிட்டு திருடிட்டு அதுக்கப்புறம் தானம் கொடுக்கக்கூடாது. தானத்திலேயே மூன்று வகை இருக்கின்றன. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தில் கொடுக்கக்கூடிய தானங்கள் பகவான் 18வது அத்தியாயம் வரும்பொழுது இந்த மூனை பற்றி விளக்குவார். எது வந்து சத்துவகுணம், எது வந்து ரஜோகுணம், எது தமோகுணத்தில் கொடுக்கக்கூடிய தானம் அப்படின்னு. உதாரணத்துக்கு வந்து இது ஒருத்தர் வராரு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஒரு சன்னியாசி வராரு, ஒரு சுவாமி வராரு, கோயில் கட்டணும், கிருஷ்ணர் கோயில் கட்டணும், கொஞ்சம் பணம் கொடுங்க, தானம் பண்ணுங்க அப்படின்னா அவர்கிட்ட கால் மேலே கால் போட்டு, இருந்தால் என்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா இருக்குது, நான் எவ்வளோ பெரிய அரசன் அப்படின்ட்டு கால் மேலே கால் போட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இந்தா தூக்கிட்டு போ அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. இது வந்து அசுரத்தன்மையான தானம். தானம் கொடுக்கும் பொழுது பல வகையான எப்படி எப்படிலாம் தானம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பகவான் அருமையாக விளக்குவார். அதுக்கப்புறம் தானம் கொடுக்க வேண்டியது யாருக்கு கொடுக்குறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு எல்லாம் வரவும் போகிறவன்ட்டெலாம் தானம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் துன்பப்பட வேண்டியும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், பிச்சைக்காரன் வந்தானா ஒரு 4 ரூபாய்த்துக்கு போடுறோம், 10 ரூபாய்த்துக்கு போட்டு போயிட்டே இருக்கோம். அவன் வந்து அதில் போயிட்டு அவன் என்ன பண்ணுவான், அவன் மதுபானங்களை குடிக்கலாம், இல்லைனா குடிச்சிட்டு யாருன்னு கொன்னிடலாம். அதை கொன்னான் அப்படின்னா அவனுடைய பாவம், வரக்கூடிய பாவங்கள் நமக்கும் வந்து சேரும். அதனால் வந்து நம்ம வந்து யாருக்கு தானம் கொடுக்கின்றோம் அப்படிங்கிறத முக்கியமாக தெரிந்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக கொடுக்க வேண்டிய தானம் பக்தியை பிரச்சாரம், கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வதற்காக கொடுக்க வேண்டும். கிருஷ்ணர் கோயில் கட்டுறவங்க கொடுக்கலாம், இல்லைனா வந்து பகவத்கீதையை தானமாக கொடுக்கலாம், ஸ்ரீமத் பாகவதம் புக்கை தானமாக கொடுக்கலாம். அதுபோல் வந்து இப்போ வந்து பக்தர்கள் நகர சங்கீர்த்தனம் பண்ணுகின்றார்கள் அப்படின்னா தானம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அன்னதானம், கிருஷ்ணருடைய கோயிலில் வந்து பிரசாதத்தை வந்து அன்னதானம் கொடுக்கலாம். அதுபோன்று கிருஷ்ண பக்தியை வந்து பிரச்சாரம் செய்வதற்காக வந்து நம்ம தானம் கொடுக்க வேண்டும். அதனால் பார்த்தோம் அப்படின்னா சரியான ஆளுக்கு சரியான நேரத்தில் தானம் கொடுக்க வேண்டும், மரியாதையுடன் தானம் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய தானம் சத்துவ குணத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும், மரியாதையுடன் கொடுக்க வேண்டும், பக்தியுடன் வந்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா பகவானுக்கு பிரீத்தியை ஏற்படுத்தும் தானம் அப்படின்னு பகவான் சொல்கின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு அப்படின்னா வீட்டில் வந்து கணவனும் மனைவியும் வசிக்கலாம். அப்படி வசிக்கும் பொழுது கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் வந்து இணையக்கூடாது, எப்பொழுதுமே இணைந்து கொண்டே இருக்கக்கூடாது. எப்பொழுது தேவைப்படுகிறதோ, எப்படி எப்போ வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்போ மட்டும்தான் இணைய வேண்டும். இது வந்து மித்த நேரங்களில் இணையாமல் இருப்பது சுய கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆணும் பெண்ணும் இணைகின்றார்கள், அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளை வந்து அழித்து விடுகிறார்கள். கர்ப்பத்திலே வந்து என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா எப்போ கர்ப்பம் தரித்து விட்டேன் அப்படின்னு தெரிந்து விடுகிறதோ இப்பொழுது பலவிதமான முறைகளை கையாளுகின்றனர். காமம் வைத்து கொள்ள வேண்டும், ஆனால் குழந்தைகள் பிறக்கக்கூடாது அப்படின்னு பலவிதமான யுக்திகளை கையாளுகின்றனர். அதுபோன்ற செயல்களை வேத சாஸ்திரங்கள் எப்பொழுதும் அனுமதிப்பது கிடையவே கிடையாது. அப்படியே தவறுதலாக வந்து கர்ப்பம் தரித்து விட்டால் அந்த குழந்தையை கொன்று விடுகின்றார்கள். இதெல்லாம் வந்து பாவத்திலும் பாவம், அசுரத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது. அதனால் எப்பொழுதும் வந்து சுய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். நம்ம குழந்தைகளை பெற்றுக்கொள்வது எதற்காக அப்படின்னா வந்து பகவானுடைய பிரதிநிதி, ஒரு கணவனும் மனைவியும் பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்றோம். எதற்காக அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்வதற்காக. அப்படி கிருஷ்ண பக்தியில் இருக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் சில பிரபுபாதர் கொடுத்து குறிப்பிடுகின்றார், 1000 குழந்தைகளை பெற்றுக்கொண்டாலும் வந்து தொந்தரவுகள் இல்லை. ஏன் அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்வதற்காக. இல்லை அப்படின்னா நம்ம சரியாக பெற்றுக்கொள்ள விடலை அப்படின்னா அசுரர்களாக தான் எல்லோருமே வந்து பிறப்பார்கள். அதனால் சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது கணவனும் மனைவியும் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே வந்து செயல்படுவது சுய கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார் யாகம். யாகம் யக்னங்கள் செய்வதற்கு அதிகப்படியான பணம் தேவை. குறிப்பாக சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார், அக்னி கோத்திரம் ஒரு மனிதன் செய்ய வேண்டும். அப்படி அக்னி கோத்திரம் செய்வதற்கு அதிகப்படியான பணம் தேவைப்படுகிறது. இப்போ ஒரு கல்யாண காட்சிக்கு பண்ணாலே ஐயர் என்ன பண்ணார், பிராமணர் ஒரு பெரிய இதை வாங்கிட்டோங்க, அது வாங்கிட்டோங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட்டை பார்த்த உடனே நமக்கு தலை சுற்றிடுது, என்னடா இவ்வளோ எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சு, யாக குண்டங்கள்லாம் இல்லை, தகர சட்டியில் கொஞ்சம் மண்ணை போட்டேன், அதில் ஒரு நாலு குச்சி வச்சு ஒரு ரெண்டு சொட்டு நெய்யை விட்டு அதுக்கப்புறம் நெருப்பு துவச்சி ஒரு ரெண்டு மந்திரத்தை சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு யாகம். அந்த மாதிரி தான் செய்கின்றோம் இப்போ கலியுகத்தில். ஆனால் உண்மையான யாகம் செய்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பொருள்கள் தேவைப்படுகிறது, அது வந்து நிறைய பணம் ஆகும். அப்படியே செய்வது எல்லாராலையும் வந்து சாத்தியம் கிடையவே கிடையாது. அதனால் வந்து கலியுகத்தில் வந்து மிக எளிமையான யாகம் என்ன அப்படின்னா பகவானுடைய நாம கீர்த்தனம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதுவும் தினந்தோறும் யாகம்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் பகவானுடைய நாமம் சங்கீர்த்தன யாகம், இதுக்கு பேர் சங்கீர்த்தன யாகம். இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம், தினந்தோறும் பண்ணலாம். இது வந்து காசே கிடையாது, காசுங்கிறதே கிடையவே கிடையாது. கலியுகத்தில் மக்களுக்கு இலவசமாக அரசாங்கத்தில் என்ன கொடுப்பான் அப்படின்ட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அவன் அரசாங்கத்தில் இலவசமாக கொடுக்குறான், நம்மளை காசு நம்மளுடைய காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், காசை கொடுக்குறான். அவன் பாதியை முழுங்கிட்டு முக்கால்வாசியை முழுங்கிட்டு கால்வாசியை மட்டும் பேருக்கு. அதுவும் இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு அமைச்சராக யாரோ ஒருத்தர் வந்து தானம் கொடுத்தார். தானம் வந்து ஏதோ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்தார். அப்போ கிஃப்ட் கொடுக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எல்லாருக்கும் முன்னாடி கிஃப்ட் கொடுக்குறார்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும், பின்னால் இருந்து என்ன பண்ணுகிறார்கள் வாங்கிக்கொள்கிறார்கள், நாங்கள் அப்புறம் கொடுக்குறோம் அவங்க கொடுத்துட்டு போங்க கொடுத்துட்டு போங்கன்ட்டு. அந்த அதே கிஃப்ட்டை வாங்கி என்ன பண்ணுறார்கள், அந்த பக்கமாக அப்படியே கொடுத்துட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் நினைப்பது தானம் கொடுக்கிறார்கள் என்று. ஆனால் பின்னால் போய் எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. இது போன்று கிடையவே கிடையாது. சங்கீர்த்தன யாகம் அப்படிங்கிறது பணமே தேவை கிடையாது, நம்மளுடைய நாக்கம் மட்டும் பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கு எதுவும் தேவையில்லை, எந்த நேரத்தில் பண்ணணுங்கிறது தேவையில்லை. படுத்துக்கிட்டே கூட ஒருத்தர் சொல்லலாம், குளிக்கும் போது கூட ஒருத்தர் சொல்லலாம், எந்த ஜாதி எந்த மதம் எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது தினந்தோறும் நம்ம வந்து செய்கின்றோம் யாகத்தை எந்த விதமான செலவுகளுமே இல்லாமல். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார் வந்து வேதங்களை கற்றல். இது வந்து குறிப்பாக பிரம்மச்சாரிகளுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு முதல் முதல்ல வந்து பெண்களுடன் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எப்பொழுதும் வேத சாஸ்திரங்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய மனதை வந்து எப்பொழுதும் வந்து வேதங்களை கற்றல். அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்கு காமம் என்பது கிடையவே கிடையாது பிரம்மச்சாரிகளுக்கு. அது ஒன்று வேதங்களை ஒரு மனிதன் கற்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கும் வந்து பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும் வேதங்களை கற்றல் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளும் கற்றுக்க வேண்டும் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை நம்மளும் வந்து படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார் தவம். தவம் இது வந்து குறிப்பாக வானப்பிரஸ்தர்கள், வானப்பிரஸ்தர்கள் அப்படின்னா வந்து 50 வயதுக்கு அப்பாற்பட்டவர்கள் தவம் செய்ய வேண்டும். மனதாலையும் உடலாலையும் அதுக்கப்புறம் நாக்கின் மூலியமாகவும் தவம் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் தவம் செய்யாமல் முக்தி அடைவதற்கு வாய்ப்புகளே இல்லை. நிறைய மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா தவம் செய்வதெல்லாம் வேணாங்க, நிறைய குருமார்கள் பார்த்தீங்க அப்படின்னா தவம் செய்வதெல்லாம் வந்து வேணாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறைய இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் முதல்ல 4 விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். மது சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, புகைப்பழக்கம் இருக்கக்கூடாது, பெண்களுடன் தகாத பால் உறவு வைத்து கொள்ளக்கூடாது, வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு இது போன்ற வந்து கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் வந்து எதுக்கு கட்டுப்பாடு, ஒரு மருத்துவர் இருக்கார் அப்படின்னா ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அவர் சொல்லுவார், தம்பி இதெல்லாம் சாப்பிடாதப்பா சாப்பிட்டீங்கன்னா நோய் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் வந்து நிறைய இயக்கங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லை, நீங்கள் செய்யறதெல்லாம் செய்யுங்க, மதுபானம் கூட குடிங்க, எது வேணாலும் செய்யுங்க, எப்படி வேணாலும் இருங்க அப்படின்னு சொல்லுவார்கள். எதற்கு அப்படி சொல்லுவார்கள் அப்படின்னா அப்போ தான் அதிகப்படியான மக்கள் வருவார்கள். ஏமாத்துறவன்ட்டு வந்து நிறைய பேர் போய் ஏமாந்து போயிடுவாங்க. உண்மையிலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை உங்கள் பின்னால் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் மசாலா போட்டு கொஞ்சம் பொய்யை திணிச்சு சொன்னீங்க அப்படின்னா சரி இவர் பரவாயில்லைங்க, இவர் தான் வந்து நியாயமாக இருக்கார், இந்த கலியுகத்தெல்லாம் மாமிசம் சாப்பிடாமல் எப்படி இருக்க முடியும், இவங்க என்ன இப்போ ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் இப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சாத்தியமா, அதெல்லாம் வேணாம், இங்கே போவோம்னா நம்ம வேறு எங்கன்னா போகலாம் அப்படின்ட்டு மக்கள் ஓடுகின்றார்கள். இதனால் வந்து எந்த விதமான பயனுமே கிடையாது. ஒரு பக்கம் குழந்தை என்ன பண்ணிவிடுறது, கிள்ளி விட்டுறது, அதுக்கப்புறம் வந்து குழந்தை தாளாட்டினா அது நல்லா இருக்குமா? அதுபோல் வந்து இவர்கள் என்ன பண்ணுகின்றார்கள் அப்படின்னா இயக்கத்தில் பல இயக்கத்தில் ஆன்மீக இயக்கங்கள் சொல்லக்கூடிய இயக்கத்தில் வந்து எந்த விதமான நிபந்தனைகள் கட்டுப்பாடுங்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் வந்து கடைபிடிக்க வேண்டும், தவங்கள் செய்தால் சாஸ்திரங்களின் சொல்லியிருக்கப்படி தவங்களை ஒரு மனிதன் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார் எளிமை. இது குறிப்பாக பிராமணர்களுக்கு. பிராமணர்கள் எப்பொழுதும் வந்து மிக மிக எளிமையாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் கோடீஸ்வரனாக ஆகுவதற்கு அவர்கள் விருப்பப்படக்கூடாது. அவர்களுடைய சொத்து எல்லாமே வந்து சாஸ்திரங்களை பிராமணர் அப்படின்னா பட்டன பட்டன யாஜன பட்டன பாட்டன யஜன யாஜன படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து வேத சாஸ்திரங்களை சொல்லி கொடுக்க வேண்டும். அவர்களுடைய சொத்து என்ன அப்படின்னா பக்தி தான் அவர்களுடைய சொத்து. 5 கோடி ரூபா பணம் பேங்க்கில் வச்சுருக்காரு, அது வந்து பிராமணர்களுடைய சொத்து கிடையவே கிடையாது. அவர்களுடைய சொத்து என்ன அப்படின்னா வந்து பக்தி பகவான், அதான் அவர்களுடைய சொத்து. அதுக்கப்புறம் எப்பொழுதும் வந்து நேர்மையாக இருக்க வேண்டும் பிராமணர்கள்னா, ஒளிமறைவின்றி வாழ வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார் அகிம்சை. அகிம்சை அப்படின்னாலே எந்த ஒரு உயிரினத்தையும் வந்து தொந்தரவு செய்யவே கூடாது. எல்லா உயிர்வாளிகளும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காண்டி இருக்கின்றார்கள். ஒரு எறும்பு இருக்குது அப்படின்னா அது ஒரு நோக்கத்துக்காண்டி தான் இருக்குது. அதாவது ஒரு எறும்பு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பூச்சியாக மாறும். இதுபடி பரிணாம வளர்ச்சியில் படிப்படி படிப்படியாக வளரும். அதை போயிட்டு நம்ம எதனா வந்து ஒரு ஆடு இருக்குது அப்படின்னா ஆடுக்கப்புறம் அது என்ன ஆகும், பசுமாடாகும். பசுமாடுக்கப்புறம் என்ன ஆகும், மனித பிறவிக்கு அது பரிணாம வளர்ச்சி அடையும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மாட்டை கொண்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மனிதனாக ஆக முடியாது. ஒரு ஆடு இருக்குது அப்படின்னா ஆடுக்கப்புறம் அது என்ன பொறுமையாக வந்து மாடாக மாறும் அடுத்த ஜென்மத்தில். ஆனால் நம்ம என்ன ஆட்டை கொண்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி தடைபடுகிறது. அதாவது வேத சாஸ்திரங்களின்படி ஒரு சரீரத்தில் இத்தனை நாள் இத்தனை மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், அதை கொண்டுட்டோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 10 வருஷத்துக்கு வாழுது. நம்ம ஒரு 5 வருஷத்துலேயே கொண்டுட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் அதே ஆடாக அதனுடைய சரீரத்தில் மீதி இருக்கிற 5 வருஷத்தை கழிக்கிறதுக்காண்டி இன்னொரு ஜென்மம் அந்த ஆடு எடுக்க வேண்டி இருக்கிறது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு உயிரினத்தையும் அதனுடைய வளர்ச்சியை நம்ம எப்பொழுதுமே வந்து தடுக்கவே கூடாது. அப்போ சில பேர் வாதாடலாம், என்னங்க கிருஷ்ணர் தானே பகவத்கீதையில் சொல்கிறாரு நம்ம எல்லோருமே ஆத்மா அப்படின்னு, ஆத்மாவை கொல்லவே முடியாது அப்படின்னு, நாங்கள் சரீரத்தை தானே கொள்கிறோம், அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதுக்கு தான் வந்து வேத சாஸ்திரங்களில் சொல்லுகின்றன, நம்ம எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா வந்து சரீரத்தை தான் கொள்கின்றோம், நம்ம ஆத்மாவை கொல்லவில்லை. இருந்தாலும் அந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா அது சரீரத்தை பயன்படுத்தி தான் முக்தி அடைவதற்கு சரீரத்தை தான் வந்து பயன்படுத்துகிறது. அதனால் எந்த ஒரு விலங்கினங்களையும் கொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா பகவான் அற்புதமாக படைத்திருக்கின்றார். ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட அரிசி பருப்பு இது போன்று நிறைய இருக்குது. அந்த மாதிரி நம்ம மனிதர்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்குது. அரிசி பருப்புலேருந்து பகவான் நிறைய படைத்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விலங்கினங்களை கொல்வதற்கு அவசியம் கிடையவே கிடையாது. அப்போ ஒருத்தருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து மாமிசங்களை அடித்து சாப்பிடலாம். அதுவும் வந்து துர்கைக்கு வந்து அர்ப்பணம் செய்துட்டு அதுக்கப்புறம் பலவிதமான விதிமுறைகள்லாம் இருக்குது, அதை கடைபிடித்து சாப்பிடலாம். இருந்தாலும் பகவான் அற்புதமாக படைத்திருக்கின்றார். நம்ம வந்து ஒரு விலங்கினங்களை கொள்வதற்கு அவசியம் கிடையவே கிடையாது. அதனால் வந்து அகிம்சை அப்படின்னாலே ஒரு உயிரினத்தினுடைய வளர்ச்சியிலிருந்து தடைபடுத்தாமல் இருப்பது அகிம்சை என்று அழைக்கப்படுகிறது. பகவான் இன்னும் பலவிதமான கருத்துக்களை குறிப்பிடுகின்றார். அதை ஒன்று நம்ம வந்து ஒவ்வொரு கருத்துக்களையும் விளக்கி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஒரு கருத்தை சொல்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகிவிடும். நம்ம சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம், மீதி இருக்கிறதை நம்ம நாளை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.